السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد: إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அனலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவரின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், சான்றோர்கள், அத்தனை பேர்கள் மீதும், அகில உலக முஸ்லிம்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. ரமலான் அதற்கு அடுத்து சிறந்த மாதமாக கருதப்படுகிற முஹர்ரம் மாதம், அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூரா என்கின்ற 10ஆம் நாளை எதிர்நோக்கியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். முஹர்ரம் மாதத்திலே வருகிற இந்த 10ஆம் நாள் மிக சிறப்பிற்குரிய நாள். ஆஷூரா என்றாலே 10ஆம் நாள் என்பதாகத்தான் பொருள். அந்த நாளையிலே அல்லாஹு தஆலா இந்த உலகிலே பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய நாளாகும். பல அற்புத செயல்கள் நிகழ்ந்த நாளாகும். அல்லாஹு தஆலா தன்னுடைய விருப்பத்தின்படி எந்த நாளை எந்த மாதத்தை அவன் கண்ணியப்படுத்தியிருக்கிறானோ அந்த நாட்களிலே அந்த மாதங்களிலே சில அற்புதங்களை அவன் நிகழ்த்தி காட்டுவான். அத்தகைய பாரம்பரியம் மிக்க ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் தான் இந்த ஆஷூராவுடைய நாள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளுடைய நிகழ்வுகளை பற்றி அதை பட்டியலிட்டு காட்டுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது, அவர்கள் சுவனத்திலே அவர்களை தங்க வைக்கப்பட்ட நாள். அது மட்டுமல்ல, அவர்கள் செய்த தவறுக்காக இந்த பூமியில அவர்கள் இறங்கிய போது அல்லாஹ் அவர்களுடைய தவறை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு வழங்கிய நாள். இதெல்லாம் அந்த நாளிலே அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மக்கள் மோமினானவர்களை காஃபிர்களிடத்திலிருந்து பிரிப்பதற்காக பெரு வெள்ளப்பிரளயத்தை உண்டாக்கி அதிலே மோமினானவர்களுக்கு ஒரு கப்பலை ஏற்பாடு செய்து கொடுத்து பல மாதங்கள் கப்பலுக்குள்ளேயே வெளி உலகத்தை பார்க்க முடியாதவாறு இருந்த அந்த மூமின்கள் கடைசியிலே கப்பலிலே இருந்து வெளியே வந்ததும் இந்த ஆஷூராவுடைய தினமான அன்றைய நாளில்தான். அதுபோலத்தான் சைதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹலீல் என்கின்ற பட்டத்தை கொடுக்கப்பட்டதும், நும்ரூத் என்கின்ற கொடுங்கோணில் இடத்திலிருந்து அவனால் வீசப்பட்ட நெருப்பிலே இருந்து எந்தவிதமான ஆபத்தும் இல்லாமல் அதிலே இருந்து வெளியேறியதும் இந்த நாளில்தான். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது பனி இஸ்ரவேல் அவர்கள் என்று சொல்லுகிற அந்த மனிதர்களை அழைத்து கொண்டு இடைப்பட்ட அந்த கடலை பிளந்து அவர்களுக்கு வழிவிட்டு அந்த பனி இஸ்ரவேல் அவர்களுடைய கண்களுக்கு முன்னாலேயே ஃபிரௌன் அவனது கூட்டத்தாரும் அழிக்கப்பட்டு அல்லாஹ் பனி இஸ்ரவேலர்களுக்கு வெற்றியை கொடுத்ததும் இந்த ஆசுராவுடைய தினத்தில்தான். அதுபோலத்தான் யாக்கூப் அலி சலாத் இஸ்லாம் அவருடைய பிழை பொறுக்கப்பட்டது. அய்யூப் நபியினுடைய நோய், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நோய் நிவாரணம் பெற்று அவர்கள் சுகமானதும், யூனுஸ் அலி சலாத் இஸ்லாம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்து வெளியேறியதும், இத்ரீஸ் அலி சலாத் இஸ்லாம் அவர்கள் மக்கான் அலியா என்று சொல்கிற உயர்ந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டதும், சுலைமான் அலி சலாத் இஸ்லாம் அவர்களுக்கு அவர்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட ஆட்சியை திரும்பவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதும், ஈசா அலி சலாத் இஸ்லாம் அவர்கள் உயர்த்தப்பட்டதும் இந்த நாளில்தான் என்று அதனுடைய நீண்ட நிலைகள் நிகழ்வுகள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகிலே முதல் முதலிலே அல்லாஹ்வுடைய ரஹமத் என்கின்ற மழை இறங்கியதும் இந்த ஆசுராவுடைய தினத்தில்தான். இந்த ஆசுராவுடைய தினத்தில்தான் கியாமத்தும் ஏற்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு சிறப்புகள் இந்த நாளுக்கு உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே, அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அரபுகளால் இந்த நாளுக்கு கண்ணியம் அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், கான யசூமூன் ஆசூரா கபலா யஃபரல ரமலான, ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னதாகவே ஆசூராவுடைய நோன்பை நோற்று இருக்கிறார்கள். மக்காவில் இருக்கிற குறைஷிகளும் அந்த நாளை கண்ணியப்படுத்தி அந்த நாளிலே நோன்பு நோற்று இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சைதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றி அந்த நாளிலே நோன்பு நோற்று வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நாளிலே நோன்பு நோற்கும்படி தன்னுடைய சஹாபாக்களுக்கு உத்தரவிடாமல் இருந்தார்கள். அதுக்கு பிறகு ரமலானுடைய நோன்பு வந்தது. நோன்பு வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ன் அப்பாஸ் அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், வக்கான யோமன் துஸ்தரு ஃபீஹில் காபா, அந்த ஆசுராவுடைய தினத்தில் தான், முஹர்ரம் பத்தாம் தினத்தில் தான், அந்த காலத்திலே காபத்துல்லாவிலே போடப்பட்டிருக்கிற திரையை மாற்றப்படும். வருடத்திற்கு ஒரு முறை அந்த திரையை மாற்றுவார்கள். இன்றைக்கும் அது நடைமுறையில் இருக்கிறது. அது ஆசுராவுடைய தினத்திலே அந்த திரையை மாற்றுவார்கள். பலம்மா பரலல்லாஹு ரமலான, ரமலானுடைய மாதம் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு கடமை என்று அது பரலாக்கப்பட்ட போது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஷா அன் யஸ்முஹு ஃபல்யஸ்முஹு வமன் ஷா அன் யத்ருகுஹு ஃபல்யத்ருகுஹு. உங்களிலே ஆசுராவுடைய நோன்பை நோற்பவர்கள், அதில் ஈடுபாடுபவர்கள் நோற்றுக் கொள்ளட்டும், அதை விடுபவர்கள் விட்டுக் கொள்ளட்டும் என்பதாக அனுமதி வழங்கினார்கள். ஆனாலும் சஹாபாக்கள் அதை நோற்று வந்திருக்கிறார்கள். என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாழ்நாளிலே நான்கு காரியங்களை அவர்கள் விட்டதே இல்லை. அப்சார் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், காலத்து அனுபவம் லம் யக்குன் ஏதோ ஊன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியார் அன்னை ஹப்சா நாயகி அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு காரியங்களை அவர்கள் விட்டதே கிடையாது வாழ்நாளிலே. அதிலே ஒன்று சியாமு ஆசூரா, ஆசூராவுடைய நோன்பு, வல் ஆசர், துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்கள் ஒன்றிலிருந்து ஒன்பது நாள் வரையிலும் இருக்கிற நோன்பு, ஐயாமின் மின்குள்ளி ஷஹரின், ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு இருப்பது. இந்த நோன்பு வகைகளிலே இந்த மூன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலே விட்டதில்லை. வரகாத்தைனே கபலில் வதாத்தி, சுபு தொலைக்கு முன்னால் தொழக்கூடிய இரண்டு ரக்காத்து சுன்னத்து தொழுகை, அதுவும் ரசூல்லா விட்டதே கிடையாது. இது ரசூல்லாவுடைய வாழ்நாளிலே ரொம்ப இறுக்கமாக இவைகளை கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் என்று அன்னை ஹப்சா நாயகி அவர்கள் அறிவிப்பார்கள். எனவேதான் சஹாபிய பெண்மலிகளும் கூட இந்த ஆசுராவுடைய நோன்பை அவர்கள் நோட்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தனது குழந்தைகளையும் அந்த சஹருடைய நேரத்தில் எழுப்பி அவர்களை நோன்பு வைக்கும்படி அவர்களை பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள். ரமலானுடைய நோன்பை போலவே இதை கண்ணியப்படுத்தி வந்திருக்கிறார்கள். மதிய வேளையிலே குழந்தைகளுடைய அசைவு அவர்களுடைய நோன்பினுடைய அசதி ஏற்பட்டு விட்டால் குழந்தைகள் அழுகிற போது நாங்கள் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கிற நூலால் செய்யப்பட்ட பொம்மைகளை அந்த குழந்தைகளுக்கு விளையாட கொடுத்து அவருடைய அந்த கவனத்தை நாங்கள் திசை திருப்பவர்களாக இருந்தோம் என்று சஹாபிய பெண்மணிகள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அந்த அளவுக்கு அந்த நாளை மகத்துவப்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அந்த நாளிலே இன்னொரு செயல் இருக்கிறது, ஒன்று நோன்பு வைப்பது,
இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நபி கதாது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயிலான் சியாம் யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளை பற்றி ரசூலுல்லாஹி இடத்திலே கேட்கப்பட்டது. பகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன யுகஃபிரு ஸனத்தல் மாலியா, அது கடந்த காலத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்து காட்டுகிறார்கள். நிலைமை இவ்வாறு இருக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பின்னால் அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நாளிலே, பத்தாம் நாளிலே யூதர்கள் நோன்பு வைப்பதை பார்த்தார்கள். அப்போது விசாரித்தார்கள், அம்மா கதிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால கதிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத்த ஃபரஅல் யஹூத தஸூமு யௌம ஆஷூரா, அந்த ஆஷூராவுடைய நாளிலே நோன்பு நோற்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டபோது பகால மா ஹாதா, இது என்ன நோன்பு என்று விசாரித்தார்கள். ரசூலுல்லாஹும் அந்த நுபுவத்திற்கு முன்னால இருந்தே அந்த நோன்பு வைத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதர்கள் நோக்கிற காரணத்தினால் அதற்குரிய விளக்கத்தை கேட்டார்கள், நீங்கள் ஏன் இந்த நோன்பை நோக்கிறீர்கள்? காலு ஹாதா யோமுன் சாலிஹுன் ஹாதா, இது ஒரு நல்ல நாள். ஹாதா யோமுன் நஜல்லாஹு பனி இஸ்ராயல் மின் அதுவிஹும், அல்லாஹு தஆலா பனீசர வேலர்களை அவருடைய விரோதிகளில் இடத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். எனவே அதற்கு நன்றியாக வசாமஹு மூசா அலை இஸ்லாம், மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அந்த நாளிலே நோன்பு வைத்தார்கள் என்பதாக அதை தொடர்ந்து நாங்களும் நோக்கிறோம் என்று சொன்ன போது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபான அஹக்கு பி மூசா மின்கும் வசாமஹு அமர பி ஸியாமிஹி, உங்களை விட மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு மிகவும் நாங்கள் நெருக்கமானவர்கள், மிகவும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களே, தகுதி அடைந்தவர்கள், எனவே நாங்களும் நோன்பு நோட்போம் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளில் நோன்பு நோற்றார்கள். சஹாபாக்களையும் நோன்பு நோற்கும்படி கட்டளை பிறப்பித்தார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். அந்த நாளிலே நோன்பு நோற்க வேண்டும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி அவர்களிடம் கேட்கப்பட்டது, ஆஷூராவுடைய தினத்திலே யூதர்களும் நோன்பு நோற்கிறார்களே என்று கேட்கப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோடு இருந்தால் ஒன்பதாம் நாளுடைய நோன்பையும் சேர்த்து வைப்பேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஆண்டு பாக்கியாக இருக்கவில்லை, எனவே இந்த ஆஷூராவுடைய தினத்துடைய நோன்போடு பிறை ஒன்பதும் பத்தும் ஆக இரண்டு நாட்கள் நோன்பு வைப்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், சூமோ யோம ஆஷூரா வஹாலிஃபு ஃபீஹில் யஹூத, நீங்கள் ஆஷூராவுடைய நோன்பை வையுங்கள், ஆனால் அன்றைய தினத்தில் அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள், அதற்காக அவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். எனவே சூமோ கபலஹு யோமன் அவுபாவதுஹு யோமன், ஒன்று பத்தாம் ஆஷூராவுடைய நாளுக்கு முன்னால் உள்ள ஒன்பதாம் நாள் நோன்பை நோருங்கள், அது இயலாவிட்டால் பத்துக்கு அடுத்து பதினோராவது நாளாக இருக்கிற பதினொன்றாம் நாளுடைய நோன்பை நோருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். அந்த நாளிலே நோன்பு நோற்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டினார்கள், மன் அவுஸாலா அலியாலிஹி வாஹினஹு யௌம ஆஷூரா, யார் ஆஷூராவுடைய தினத்திலே தன்னுடைய குடும்பத்தாருக்கு விசாலமாக அவர்களுக்கு உணவு வகைக்காக மற்ற செலவினங்களுக்காக விசாலமாக செலவு செய்கிறாரோ, பக்கால ஹவுசா அல்லாஹு அலிஹி சாயிர சன்னதிஹி, அல்லாஹு தஆலா அந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு பொருளாதாரத்திலே விசாலத்தை வழங்குவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அந்த நாளிலே தன்னுடைய குடும்பத்தாருக்கு தாராளமாக செலவு செய்வது, அது மட்டுமல்ல ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அல்ஹா போன்ற நாட்களிலே நாம் எவ்வாறு தான தர்மங்கள் செய்கிறோமோ அதுபோல அந்த நாளிலும் தான தர்மங்கள் செய்வது இவைகள்லாம் விரும்பத்தக்கதாகும். அந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று நோன்பு நோற்பது, அதற்கென தன்னுடைய குடும்பத்தாருக்காக வேண்டி விசாலமாக செலவு செய்வது. விசாலமாக செலவு செய்வது என்று சொன்னால் வீண் விரயம் அல்ல, தேவையானதை அவர்களுக்கு உணவு உடைகளை நல்ல விதமாக அவர்களுக்கு வாங்கி கொடுப்பது. அதற்கடுத்து தன்னுடைய குடும்பத்திலோ மற்ற ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, இதுதான் அந்த நாளிலே செய்ய வேண்டிய அமல். அல்லாஹு தஆலா அந்த நாளுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். என்னவென்று சொன்னால் பிரவனுடைய அட்டூழியத்திலே அகப்பட்டுக் கொண்ட பனி இஸ்ரவேலர்கள் கொடும் பாதிப்புக்கு ஆளானார்கள். ஒன்று இரண்டு வருடங்கள் அல்ல, நாமெல்லாம் இன்றைக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்று சொன்னால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆண்டாண்டு காலங்களாக பிறவனுடைய கொத்தடிமைகளை போன்று பணி செய்தவர்கள், எந்த விதமான சுயமான விருப்பத்திற்கும் இடைவிடாது வேலை வாங்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் விடுதலையை கொடுத்தான். அவர்களை மனிதர்களாக கூட அவன் மதிக்கவில்லை. பனி இஸ்ரவேலர்களை அவன் மனிதர்களாக கூட மதிக்கவில்லை, மிருகங்களை கூட நடத்தாட்டினான். அவனிடத்தில் அதிகாரம் இருந்தது. எனவே அக்கிரம செயலில் ஈடுபட்டு ஒரு வகுப்பினரை உயர்ந்த ஜாதியைப் போல அவர்களை கண்ணியப்படுத்தி வைத்து பனி இஸ்ரவேலர்களாகிய அந்த யூதர்களை தாழ்ந்த ஜாதிகளை போல அவன் நடத்தாட்டினான், மிகவும் கொடுமைக்கு ஆளாக்கினான். இந்த வரலாறு எல்லாம் இன்றைக்கு நேற்று நடப்பதல்ல, உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு நடக்கவில்லையா? மியான்மரிலே ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் தன்னுடைய மதமல்லாத பிறர்களை மனிதர்களாக கூட கருதுவதில்லை. அவர்கள் இந்த பூமியிலே வாழுவதற்கு தகுதியற்றவர்கள் என்று நினைக்கிறார்கள். முஸ்லிம்கள் அப்படி மட்டும் நினைத்திருந்தால் ஒரு காபிர்கள் கூட இந்த பூமியிலே மீதம் இருந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் வலுப்பெற்றிருந்தது, அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் இந்த உலகில மிகப்பெரிய வல்லமை மிக்க வலிமை மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் இஸ்லாம் இருந்திருக்கிறது, ஆட்சி அதிகாரங்களில் இருந்திருக்கிறார்கள். ஏன் இந்தியாவிலும் கூட கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் முஸ்லிம்கள் வாழவில்லையா? முஸ்லிம்கள் அப்படி நினைத்திருந்தால் இந்தியாவில் முஸ்லிம்கள் அல்லாத வேறு யாராகிலும் இந்த பூமியில எங்க வாழ முடியுமா? இஸ்லாம் அப்படி நமக்கு கற்பிக்கவில்லை. ஸ்பெயின் என்ற நாட்டை முஸ்லிம்கள் கைப்பற்றிய பின்னால் அந்த நாட்டை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள். எல்லா விஷயத்திலும் ஒரு மருத்துவத்தை படிக்க வேண்டுமா, விஞ்ஞானத்தை படிக்க வேண்டுமா, பூகோளத்தை படிக்க வேண்டுமா, ஸ்பெயினுக்கு தான் போக வேண்டும். அந்த நிலை இருந்தது. அங்கேயும் 800 ஆண்டு காலங்கள் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் யாரையும் அவர்கள் நிர்பந்திக்கவில்லை. ஆங்காங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் ஆங்காங்கே அவருடைய மத சம்பிரதாயப்படி வாழ்ந்து கொள்ளலாம் என்ற உரிமை வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் அந்த கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு ஸ்பெயினிலே ஒரு முஸ்லிம் கூட இல்லாதவாறு துணை தெரிந்து விட்டார்கள். ஒரு மனிதனுடைய குறுகிய நிலை, தான் பின்பற்றுகிற தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற மதம்தான் இந்த பூமியில இருக்க வேண்டும், அதல்லாது வேறு எதுவும் இருக்கக்கூடாது என்ற நிலை ஒரு விதமான மனோன் நோய்க்கு உட்பட்டவர்களின் நிலையாகும். மனநோயாளிகள் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியிலே பலவிதமான அழிச்சாட்டியங்களையும் அக்கிரமங்களையும் செய்வார்கள், ஈடுபடுவார்கள். அல்லாஹ் தஆலா அதை நீண்ட காலத்திற்கு விட்டு வைக்க மாட்டான். ஃபிரௌனுடைய மனநிலை அப்படித்தான் இருந்தது. கிபத்தி என்று சொல்லுகிற தன்னுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் தான் இங்கே வாழும் தகுதி பெற்றவர்கள். மற்ற அத்தனை பேர்களுமே அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் தான். அவர்களாக இந்த சுயமாக ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ முடியாது என்ற நிலை இருந்த காரணத்தினால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈடேற்றத்தை வழங்கினான். எந்த பனி இஸ்ரவேலர்கள் அத்தனை ஆண்டு காலங்கள் அந்த கொடுமைக்கு ஆளானார்களோ அதே பனி இஸ்ரவேலர்களுக்கு முன்னால் கண் எதிரையிலேயே ஃபிரௌனையும் அவனை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் தஆலா அந்த கடலிலே மூழ்கடித்தான். அல்லாஹ் தஆலா அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு அந்த காட்சியை அவன் கண்ணால் பார்த்தார்கள், நிம்மதி அடைந்தார்கள். நம்மை பீடித்த முசீபத்தோடு முடிந்து விட்டது, இனி அச்சமற்று இந்த பூமியிலே வாழலாம் என்ற மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டானது. அந்த அளவுக்கு அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தான். அதுபோலத்தான் இன்றைய நாளிலே யாரெல்லாம் உலகத்தில் அக்கிரமத்தில் ஈடுபடுகிறார்களோ, அனாச்சாரங்களில் ஈடுபடுகிறார்களோ, வரம்பு மீறி நடக்கிறார்களோ, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் நிச்சயமாக அவர்களை பாதுகாப்பான், அதை பாதிப்புள்ளானவர்களை பாதுகாப்பான். அங்கே குர்ஆனில் சொல்லப்படுகிற செய்தி கடல் பிளந்தவர்களுக்கு வழிவிட்டது. கடல் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் நபியோடு சென்றிருந்தார்கள் என்ற காரணத்திற்காக கடல் அவர்களுக்கு வழிவிட்டது. ஆனால் நபியோடு அவர்கள் சென்றிருந்தாலும் கூட அவர்கள் முழுவதும் மூசா நபி அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, மூசா நபி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மூசா அலி இஸ்லாம் அவர்களோடு பின்பற்றி போனார்கள். அத்தனை பேர்கள் மூமின்களா என்றால் மூமின்கள் இல்லை. கிட்டத்தட்ட 500,000 பேர்கள் இருந்தார்கள் என்பதாக ஒரு குறிப்பு இருக்கிறது. எல்லாருமே ஈமான் கொள்ளவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவர்கள் அவர்களுடைய நண்பர்களாக இருந்தவர்கள், அவர்களோடு போனவர்கள் எல்லாமே முஸ்லீம் ஆனவர்கள். மூசா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு போனவர்கள் எல்லாரும் முஸ்லீம் ஆகவில்லை. எல்லாரும் முஸ்லீமாக இல்லாத காரணத்தினால் அவர்கள் கடலிலே இறங்குவதற்கு கூட தயங்கினார்கள், பயப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலாவால் கடலை பிளக்காமலே அவர்களை பாதுகாக்க முடியும், கடல் மேல் மட்டத்திலேயே அவர்களை நடக்க செய்து அவர்களை தப்பிக்க வைக்க முடியும். அப்படி இருந்திருந்தால் இன்னும் ஆச்சரியமாக இருந்திருக்கும் இல்லையா? தண்ணீரின் மேலே நடந்து போயிருந்தால், தண்ணீரின் மேலே அவர்கள் நடந்திருந்தால் என் பிராவனும் அவனது கூட்டமும் அதை பார்த்து ஈமான் கொண்டிருக்கும். அவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்திருக்கும், அற்புதம் நடந்திருக்கும். ஆனா அதை அல்லாஹ் செய்யவில்லை. காரணம், அவர்களிடத்தில் இருந்த அந்த பிற்போக்குத்தனமான எண்ணம். எனவேதான் அப்படி அவர்கள் நடந்து போயிருந்தால் அந்த பனீ இஸ்ரவேலர்கள் ஒவ்வொருவருமே அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியவர்களாக ஆகியிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அவருக்கு இடம், அவர்களிடத்தில் இருந்த ஈமான், அந்த ஈமானின் காரணமாக அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை, கடலை பிளந்து கொடுத்தான். அதே நேரத்திலே ஒரு காட்சியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால், கிட்டத்தட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம், சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஒரு ஊருக்கு போருக்கு செல்கிறார்கள். இவர்கள் வருகின்ற செய்தி தெரிந்தவுடனேயே அந்த ஊரால் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அங்கிருந்து எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு, வாகனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு, அவர்கள் பயன்படுத்துகிற கப்பல் போட்டு அவைகளை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு எதுவுமே விட்டு வைக்காம ஊரை காலி செய்து விட்டு போய்விட்டார்கள். மதாயின் என்கின்ற நகரத்திற்கு போய்விட்டார்கள். மதாயின் நகரம் என்பது இவர்கள் அந்த ஊருக்கும் அந்த நகரத்திற்கும் மத்தியிலே பெரிய ஒரு நதி குறுக்கிடுகிறது, கஜிலா நதி என்று சொல்லப்படும். அந்த கஜிலா நதி அந்த நேரத்திலே பெருகெடுத்து ஓடுகின்ற அந்த காலம், அந்த காலம் சாது நபி வக்காஸ் அல்லாஹ் தன்னை போய் பார்க்கிறார்கள், ஊரே காலியாக இருக்கிறது. ஆனால் இவர்களை எப்படியும் விட்டு விட்டால் அங்கு சென்று அங்கு இருக்கிற அரசனோடு அவர்கள் கைகோர்த்து அங்கிருந்தும் படைகளை திரட்டிக்கொண்டு நம்மை எதிர்க்க வந்து விடுவார்கள் என்ற காரணத்தினால் அவர்களை விடக்கூடாது என்று சொல்லி அங்கிருந்து மதாயனுக்கு போக வேண்டும். ஆனால் இவ்விடத்தில் எந்த படகோ எந்த கப்பலோ எதுவுமே கிடையாது அந்த நதியை கடப்பதற்கு. மூன்று நாட்கள் அவகாசம். இந்த மூன்று நாட்களுக்குள்ளாக மதாயனில் இருந்து அந்த அரசனுடைய உதவியோடு பாரசீகத்துக்கு செல்வார்கள். அங்கு சென்று அங்கு பெரும் படையை திரட்டி கொண்டு நம்மை எதிர்க்க வந்து விடுவார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டுமே என்ற நோக்கத்திலே சாது நபி வக்காஸ் அல்லாஹ் தஆலா அவர்கள் பார்க்கிறார்கள், தஜிலா நதி பெருகெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நதியின் பக்கத்திலே போய் நின்றார்கள். சஹாபாக்களிலே கேட்டார்கள், உங்களிலே இந்த நதியை கடந்து நாம் போக வேண்டும், அடுத்த கரைக்கு போக வேண்டும், யார் என்னோடு வருகிறவர்கள், என்னோடு வருகிறவர்கள் எல்லாம் இதற்குள்ள இறங்குங்கள், உள்ள போன அவ்வளவுதான் திரும்ப வர முடியாது, அவ்வளவு ஆழமானது, நீர் பெருகெடுத்து ஓடுகிறது, யாரும் அதில் இறங்குவதற்கு துணிய மாட்டார்கள். ஈமானுடைய வலுவோடு கேட்கிறார்கள், என்னோடு யார் பின்பற்றி வருவது? கிட்டத்தட்ட 60 சஹாபாக்கள் முன் வந்தார்கள், நாங்கள் வருகிறோம் என்பதாக. 60 சஹாபாக்கள் முன் வந்தபோது மற்றவர்களும் நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார்கள். சாது நபி வக்காஸ் தலைமையில அந்த நதியின் மீது நடக்க ஆரம்பித்தார்கள். வரலாறு குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. கரையிலே எப்படி நடந்தார்களோ அதுபோல அந்த நதியின் மீது நடந்தார்கள். தாங்கள் கொண்டு வந்திருக்கிற வாகனத்தின் மீது அமர்ந்தவர்களாக போனார்கள் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள். அத்தனை இவர்களும் சாதாரணமாக நாம் தெருவில் நடக்கிற போது எப்படி பேசிக்கொண்டு ஒருவரோடு பேசிக்கொண்டு போவோமோ அதுபோல அந்த நதியின் மீது நடந்தே அந்த கரையை அடைந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்திருக்கிற வாகனத்திலும் கூட, அந்த குதிரையினுடைய குழம்பிலும் கூட ஒரு சொட்டு நீரும் கூட ஈரப்படவில்லை. அந்த அளவுக்கு அதை கடந்து போனார்கள். அது அவர்களுக்கு இருந்த ஈமான், ஈமானுடைய வலிமை. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், எப்படி இந்த பூமி அவர்களுக்கு அடிபணிந்ததோ அதுபோல நீரும் அவர்களுக்கு அடிபணிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பின்பற்றி இருக்கிற காரணத்தினால் இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கு அடிபணிந்தது. அந்த அளவுக்கு ஈமானிய வலிமை அவர்களுக்கு இருந்தது. இன்னைக்கு நாம் அடி வாங்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், துரத்தி துரத்தி அடிக்கிறார்கள். தாங்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலே போய் நாம் நம்முடைய உணவுக்காக, அன்றாட உணவுக்காக முஸ்லிம்கள் தெருக்களிலே கிடக்குகின்ற பொருட்களை எடுத்து சாப்பிடுகின்ற நிலை இருக்கிறது. யோசித்து பார்க்க வேண்டும், சஹாபாக்களுடைய அந்த வலிமை என்ன, நம்முடைய வலிமை என்ன? பனீஸ்ரேயர்களை அல்லாஹ் தஆலா பிரவணத்திலிருந்து கடலை பிளந்து காப்பாற்றினான். ஆனால் சஹாபாக்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றிய சஹாபாக்களை கடலை பிளக்காமலேயே அவர்களை அங்கிருந்து வேறொரு கரைக்கு கொண்டு போனான். மதாயின் நகரத்தை வெற்றி கொண்டார்கள். மதாயிலிருந்து ஏராளமான கருவூலங்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தன. அந்த காலத்தில் தான் ஜகாத் பெறுவதற்குரிய ஆட்களை இல்லாமல் போனார்கள் முஸ்லிம்களிலே. அந்த அளவுக்கு பெரும் செல்வந்தர்களாக ஆனார்கள் ஒவ்வொருவரும். அல்லாஹ்வுத்தால அவ்வளவு பெரிய வெற்றி அவர்களுக்கு வழங்கினான். அதுபோலத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அந்த ஞாபத்து மிகப்பெரிய ஞாபத். அது போன்ற நாட்களிலே அவைகள் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிற மார்க்கம் இதுதான். இது அல்லாது இந்த நாளிலே ஒரு துக்ககரமான நிகழ்வும் ஒன்று நடைபெற்றது. அதைத்தான் இன்றைக்கு பெரிதாக எல்லா மீடியாக்களும் வெளியிலே காட்டிக் கொண்டிருக்கின்றன. சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலா களத்தில் ஆஷுராவுடைய தினத்தில் தான் கொல்லப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள். யசீதுனுடைய முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு பிறகு யசீது என்பவரை ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டது. நிறைய முஸ்லிம்கள் அந்த நியமனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த காலத்திலே இப்போது இருப்பது போல ஓட்டு போடுவது அல்ல, ரகசிய வாக்கெடுப்பு எல்லாம் இல்லை. யாரு ஹலீஃபாவாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறாரோ அவரிடத்திலே சென்று பையத்து செய்து கொடுக்க வேண்டும். உங்களுடைய ஆட்சிக்கு நான் கட்டுப்படுகிறேன், உங்களது நிபந்தனைகளுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று சொல்லி அந்த அமீருக்கு பையத்து செய்து கொடுக்க வேண்டும். இந்த வழமைதான் அன்றைக்கு இருந்தது. ஆனால் அலிரல்லாவுக்கு பிறகு முறையாக அனுபவித்துள்ளவர்கள் தான் அந்த ஆட்சிக்கு வர வேண்டும். ஜனநாயக முறைப்படிதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பரம்பரையாக வந்தவர்கள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவை மக்கள் தேர்வு செய்தார்கள். அதுபோலத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும். இன்றைக்கு சவுதி அரசாங்கத்தை போல அப்பனுக்கு பிறகு மகன் இருப்பான், மகனுக்கு பிறகு அவனுடைய மகன் இருப்பான், அவனுக்கு பிறகு அவன் மகன் இருப்பான். ஒரு குடும்பம் மட்டும்தான் அதை ஆட்சி செய்து கொண்டு வரும். அப்படித்தான் இஸ்லாமிய நாடுகள், நிறைய நாடுகள் மன்னர்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடியாட்சி, முடியாட்சி என்று சொல்லுகிற ஆட்சி இஸ்லாத்திலே அதற்கு அனுமதி கிடையாது. மாவியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களுடைய அவர்களுக்கு பிறகு மக்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஒருவரை நியமிக்கப்பதற்கு பதிலாக அவருடைய மகனார் யசீதை அந்த ஆட்சி பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்த யாரும் அவர்களுக்கு பையத்தை செய்து கொடுக்கவில்லை. எல்லாருமே கொஞ்சம் அதிருப்தியிலே இருந்தார்கள். அதற்கு பிறகு தகுதியானவர்கள் இருக்க அவர் தன்னுடைய மகனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தது கொஞ்சம் அதிருப்தியாக இருந்தது, ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம் ஏதோ நடக்க வேண்டும் என்று இருந்திருக்கிறது. அவையெல்லாம் நடந்தன. கடைசியிலே கூஃபா நகரத்திலே அலில்லா தாலாவுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஹுசைன் அலில்லா தாலாவுக்கு தபால் மூலமாக அழைப்பு கொடுத்தார்கள், நீங்கள் இங்க வாங்க, நாங்கள் உங்களுக்கு பயிற்சி செய்து தருகிறோம், நீங்கள் தான் ஹலீஃபாவாக இருக்க வேண்டும் என்று அவர்களை பலமுறை கிட்டத்தட்ட மூட்டை மூட்டையான கடிதங்கள் அவர்களுக்கு வந்து சேர்ந்தன. அதை நம்பித்தான் அவர்கள் போனார்கள். போய் கர்பலா என்ற இடத்தில் அவர்கள் தங்கியிருக்கிற போது இப்னு ஜியாத் என்று சொல்லுகிற அந்த பகுதியினுடைய கவர்னராக இருக்கக்கூடியவன் கிட்டத்தட்ட 1000 பேர்களை அனுப்பி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த சுமார் 100 பேர்கள் அந்த நேரத்தில் அங்கு போயிருந்தார்கள். அந்த 100 பேர்களையும் சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். அவர்களை அங்கிருந்து நகர விடவில்லை. அது மட்டும் அல்ல, அவர்களை அப்படியே முற்றுகையிட்டு விட்டார்கள். குடிப்பதற்கு நீரும் கூட கொடுக்கவில்லை, உணவு கொடுக்கவில்லை. நிர்பந்த ஒரு நிலைக்கு ஆளாக்கினார்கள். கடைசியிலே தான் இப்படி பட்டினி கடந்து இறப்பதை விட இவர்களை எதிர்த்து போராடி இறந்தால் அதற்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களும் அவர்களோடு எதிர்த்து போராடினார்கள். அரை மணி நேரத்திற்குள்ளாக அந்த கர்பலா யுத்தம் முடிந்து விடுகிறது. அந்த அரை மணி நேரத்திற்குள்ளாகவே இப்னு ஸியாதுனுடைய 150 நபர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்த 100 பேர்களும் அங்கே ஷஹீதாக கொல்லப்பட்டு விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் ஒட்டுமொத்தமாக அங்கே ஒரே ஒருவரை தவிர மற்ற எல்லாருமே அங்க அந்த போரிலே படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இதன் நினைவாக பெருமானார் சல்லாஸ்மனுடைய காலத்திலேயே உருவான சில குழப்பவாதிகள் அப்படியே மறைவாக இருந்து 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 கடைசியிலே உமர் உஸ்மான் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்திலே அவர்களுடைய அந்த மென்மையை பயன்படுத்தி அரசியல் ரீதியாக ஒரு பிரிவினை உண்டாக்கியவர்கள், அதற்கு பிறகு அலியுல்லா தாலாவுக்கு ஆதரவாளர்களை போன்று இருந்து கடைசியிலே ஒரு மதத்தையே ஷியா என்ற ஒரு மதத்தையே அவர்கள் உருவாக்கி உலகத்திலே மிகப்பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். ஆரம்பத்திலே அரசியலைத்தான் கொண்டு வருவார்கள். முதலிலே எல்லா பிரிவினை இயக்கங்களும் அப்படித்தான், அதுதான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் கருத்துக்களை முன்வைப்பார்கள், நாம் இவ்வாறெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் போராட வேண்டும் என்று சொல்வார்கள். இப்படியே சொல்லி சொல்லி மக்களை கவர்ந்து கடைசியிலே இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கையின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய மக்கள் அன்றைக்கு இருந்ததை போலத்தான் இன்றைக்கும் விவரமறியாதவர்களாக விழிப்புணர்வு இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். யார் அரசியல் சொல்லி வந்தாலும் உள்ள போயிடுறது. கடைசி அப்படித்தான் இப்னு சபா என்று சொல்லக்கூடியவன் அப்படித்தான் யூத இனத்தை சேர்ந்தவன் உஸ்மான் அஃபானுடைய காலத்திலே அப்படித்தான் உருவானான். அவனுடைய பிச்சளங்கள் தான் வாழையடி வாழையாக இப்படிப்பட்ட கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே புகுத்தி இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு பிரிவு தான் ஷியா என்ற இந்த பிரிவு, மிகப்பெரிய கொடிய கொள்கை கொண்டிருக்கிற பிரிவு. கிட்டத்தட்ட அவர்கள் இஸ்லாத்தை விட்டே வெளியேறி விட்டார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய அதாவது குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய பிரிவு. இந்த ஆஷுராவுடைய நாள் வந்துவிட்டால் அவர்கள் உசேன் இல்லாதாரனுடைய நினைவாக யா அலி யா உசேன் என்று கோஷமிட்டுக் கொண்டு தங்களது மார்பை கூறிய ஆயுதங்களால் தங்களுடைய மண்டையையும் தங்களுடைய மார்பகங்களையும் கிழித்துக் கொள்வார்கள், ரத்தங்களை ஓட்டிக் கொள்வார்கள். அவர்கள் வேதனைப்பட்டார்கள் என்ற காரணத்திற்காக மாற்று மதத்தவர்கள் செய்வது போல பெரும் பெரும் நெருப்பு குண்டங்களை ஏற்படுத்தி அதிலே மிதித்து நடப்பார்கள். இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ள செயல்களா? முஸ்லிம்கள் செய்கின்ற செயல்களா? இப்படித்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் வேடிக்கை பார்ப்பதற்காக வேண்டி நம்ம ஜனங்க சுன்னத் ஜமாத் என்று சொல்லுகிற நாமும் அங்கே வேடிக்கை பார்ப்பதற்காக போகிறோம். நம்ம பெண்களும் சில பேர்கள் ஏதாவது நோய் ஏற்பட்டு விட்டால் நான் அந்த நெருப்பு குண்டத்தில் இதை போடுகிறேன், உப்பை போடுகிறேன், மிளகை போடுகிறேன் என்று நேர்ச்சி செய்து கொள்கிறார்கள். இது எவ்வளவு ஒரு மோசமான செயல், இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டிருக்கிற செயல், எவ்வளவு ஒரு மோசமான செயல் என்பதை யாருமே சிந்திப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் என்று சொல்வது அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியா நமக்கு செய்ய சொன்னார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் ஒருவருடைய மரணத்திற்காக தன்னுடைய மாரிலே அடித்துக் கொள்கிறானோ, சட்டைகளை கிழித்துக் கொள்கிறானோ, ஒப்பேறி வைத்துக் கொள்கிறானோ, தலைமுடியை சிறைத்துக் கொள்கிறானோ, அவன் நம்மை சேர்ந்தவன் அல்ல என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர்கள் சில பேர் இறந்து போனா மொட்டை அடிப்பான், முஸ்லீம் அல்ல என்று சொன்னார்கள், இந்த உம்மத்தை சேர்ந்தவன் அல்ல. அப்படி இருக்கிற போது இவர்கள்லாம் இந்த மாதிரி காரியங்களை செய்கிற மாற்று மதத்தவர்களுடைய காரியங்களை செய்கிற இவர்களை எப்படி முஸ்லீம் என்று சொல்ல முடியும்? அன்புக்குரியவர்களே, இது மாதிரியான செயல்பாடுகள் மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட செயல்பாடுகள், ஹராமான செயல்பாடுகள். அதற்காக வேண்டி நேரம் ஒதுக்கி பார்க்கவும் கூடாது. நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளிலே முஹர்ரம் என்று சொன்னாலே பண்டிகை என்று சொல்லி இதைத்தான் காட்டுவார்கள். அதைத்தான் நாமும் நமது பிள்ளைகளும் பார்க்கிறோம். அது மாதிரியான காட்சிகள் வருகிற போது அதை பார்ப்பதற்கு தடை விதி ஏற்படுத்த வேண்டும், பார்க்கக்கூடாது என்று சொல்ல வேண்டும். அது முஸ்லிம்களுடைய செயல் அல்ல என்பதை நாம் இங்கே தெளிவாக அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நிலையில இருக்கிறோம். இந்த நாட்களில் அதுபோன்று வீணான விரயமான காரியங்களில் ஈடுபடாமல் அந்த நாளிலே நோன்பு வைத்து ரமலானிலே எப்படி சற்று நோன்பு திறப்பதற்கு முன்னதாகவே நாம் பள்ளிக்கு வந்து நோன்பு திறக்கிறோமோ, அதுபோல துவா செய்கிறோமோ, அதுபோல இந்த நாளிலும் பள்ளிக்கு வந்து துவா செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே உலக முஸ்லிம்களுக்காக துவா செய்யுங்கள். மியான்மரிலே பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கிற அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள். துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒப்புக்கொள்ளப்படுகிற நாளாக அந்த நாள் இருக்கிறது. எனவே அந்த நாளில் அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்யுங்கள். வீணான தேவையற்ற வேலைகளை ஈடுபட வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த நாளினுடைய பரக்கத்தையும் அதனுடைய மகத்துவத்தையும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் அடை செய்வானாக. அந்த நாளில என்னென்ன நன்மைகளை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு தந்தான், அதுபோல நன்மைகளை அல்லாஹ் மென்மேலும் நமக்கு வழங்கி உலகத்திலே வாழுகிற முஸ்லிம்கள் அத்தனை பேர்களும் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ்வதற்குரிய அந்த வசதிகளை அல்லாஹ் தஆலா வழங்கி அருள்வானாக. இந்த துவா செய்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல கொள்ளுங்க.